இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் புத்தகம் 6:5. இந்த வசனத்தை பார்த்தவுடன் நீங்கள் சிலருக்கு ஒரு எண்ணம் வரலாம், இந்த வசனத்தை வைத்து இன்றைக்கு என்ன செய்தியை பாஸ்டர் பீச் பண்ண போகிறார் என்று. இதே கேள்விதான் என்னுடைய இருதயத்திலும். இன்றைக்கு கர்த்தரின் பிரசன்னத்தில் நின்று தன் பிள்ளைகளுக்கு நான் என்ன வார்த்தையை எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் இந்த கேள்வி என் இருதயத்திற்குள்ளாய் இந்த கேள்வி வந்தது. தமிழில் எழுதியிருக்கிறது, மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என்று ஒரு கேள்வியை தாவீது ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு சங்கீதமாயிருக்கிறது. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது, Amongst the dead, no one proclaims your name. Who praises you from the grave? அவர் கேட்கிற கேள்வி ஒரு மனிதருடைய கேள்வியா இருக்கிறது. அவர் ஆண்டவரை பார்த்து தாவீது கேட்கிறார், நான் மறித்து போனேன் என்றால் மறித்து போன நிலையில் இருந்து உம்மை என்னால் துதிக்க முடியலாதே தகப்பனே. இறந்து போனவர்கள் மறித்து போனவர்கள் இயேசப்பா அவர்கள் பாதாளத்திலிருந்து உம்மை எப்படி துதிப்பார்கள் என்று கர்த்தரிடத்தில் ஒரு மனிதன் ஒரு கேள்வியை கேட்கிறான். இந்த கேள்வியை கேட்கிற மனிதன் யார் என்று நாம் எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இது தாவீது. அந்த மனிதனின் வாழ்க்கையை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். சிறுவயதிலிருந்து ராஜாவை ஆனதற்கு பின்பாகவும் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்ட அநேக சூழ்நிலைகளை நாம் அநேக இடங்களில் வேதத்தில் வாசித்து நாம் பார்த்திருக்கிறோம். அநேக இடங்களில் பீச்சிங்கை கேட்டு அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்றை தாவீதை குறித்து கிறிஸ்தவர்களால் சொல்ல முடியும், அவன் கர்த்தரின் கண்களில் கனம் பெற்றவனாய் அந்த மனிதன் வாழ்ந்தான். வேதத்தில் அநேக இடங்கள் நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதனின் வாழ்க்கையை வேதம் வர்ணித்து காண்பிக்கும் பொழுது அந்த மனிதன் செய்த பிழைகளையும் அந்த மனிதன் செய்த நன்மைகளும் அந்த மனிதன் செய்த தவறுகளையும் அந்த மனிதனின் வாழ்க்கையில் எப்படி நடந்ததோ அதை இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற சூழ்நிலை பல இடங்களில் நாம் சந்திக்க முடியும். அதே போலவேதான் தாவீதின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த மனிதனின் வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததோ அதை ஒவ்வொருவற்றையும் வர்ணித்து காண்பிக்கிற வேதத்தில் இருக்கிற பல இடங்கள் உண்டு. இந்த இடத்தில் இந்த தெய்வ மனிதன் கர்த்தரை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். அவன் அந்த கேள்வியை கேட்கும் பொழுது அந்த கேள்வியோட விடை அவனுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த கேள்வியை அவன் கேட்பது கர்த்தரிடத்தில் அவனிடத்தில் இருந்து அட்டென்ஷனை பெறுவதற்காக, அவனுக்கு அட்டென்ஷனை பெறுவதற்காக இந்த கேள்வியை ஒரு விண்ணப்பமாய் தாவீது கர்த்தரிடத்தில் அந்த கேள்வியை அவன் கேட்கிறான். இந்த சங்கீதம் 6 என்ற புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. சங்கீதம் The book of Psalm 6 is not an ordinary psalm. It is one of the psalms that is a part of 7 larger psalms. அந்த டீட்டெயிலுக்குள்ளாக இன்றைக்கு நாம் கடந்து போக வாய்ப்பில்லை என்றாலும் இந்த சங்கீதத்தை நாம் சாதாரணமாய் இதோ இதுவும் ஒரு சங்கீதம், இதில் நான் எனக்கு என்ன பேசுகிறது என்று இந்த சங்கீதத்தை படித்து யாரோ ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு காரணம் நிகழ்ந்தது, அந்த இடத்தில் கர்த்தர் இடைப்பட்டார், அதை நான் படித்தேன் அறிந்தேன், நான் நடந்து செல்கிறேன் என்று இல்லாமல் அந்த சங்கீதத்திற்குள்ளாய் இருக்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் அந்த வசனத்தை கான்டெக்ஸ்டுக்குள்ளாய் கொண்டு வர போகிறோம். First, we are going to frame the context of verse 5 of Psalm 6. சங்கீதம் 6 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தாவீது ஒரு நிலையில் இருக்கிறான். இந்த மனிதன் எந்த மனிதன் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டானோ, எந்த மனிதனை குறித்து கர்த்தர் சொன்னானோ, இந்த மனிதன் he has a heart like my own heart என்று சொன்னாரோ, அந்த மனிதன் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை இந்த சங்கீதம் 6 மிகவும் அழகாக வர்ணித்து காண்பிக்கிறது. அந்த சூழ்நிலையை நாம் படித்து பார்க்கும் பொழுது இப்படியும் ஒரு மனிதனுக்கு நடக்குமா என்ற கேள்வி நம் இருதயத்திற்குள்ளாய் வரும். ஒருவேளை இன்றைக்கு சபையில் சிலர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு கடந்து போகிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று ஒருவேளை இருந்தது என்றால் ஒரு விசை இந்த சங்கீதத்திற்கு உங்களுடைய அட்டென்ஷனை கொடுத்து பாருங்கள். இந்த சங்கீதத்தில் 4 காரியங்கள் உண்டு. 1, தான் பாவம் செய்தது நிமித்தமாய் கர்த்தரிடத்திலிருந்து நான் தொலைவில் நான் சென்று விட்டேன் என்ற ஒரு சூழ்நிலை. 2, கொடீர சரீர வியாதி. இதே சங்கீதத்தில் தாவீதின் உடலுக்கு ஒரு கொடீர சரீர வியாதியால் அந்த மனிதன் தவித்துக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த சங்கீதத்தில் என்ன சொல்கிறது என்றால், அவனுக்கு அவன் ஆவிக்குள்ளாய் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த மூன்று சூழ்நிலைகள் மத்தியிலும் பாவம் செய்தது நிமித்தம் கர்த்தரிடத்திலிருந்து தொலைவில் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலை, அவன் உடலில் இருக்கிற ஒரு சரீர வியாதி, அவனுடைய ஆத்மாக்குள் ஒரு போராட்டம் இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆகிறது என்றால், சத்துக்கிரனால் அந்த மனிதன் ஒடுக்கப்படுகிறான். He is oppressed by his enemies. ஒரு விஷயம் இதை யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரலாம், இரண்டு பிரச்சனை வரலாம், பிரச்சனைக்கு மேலாய் பிரச்சனை வரும் பொழுது அந்த மனிதனின் சூழ்நிலை ஒரு விஷயம் நினைத்து பாருங்கள், உடல்நிலை சரியில்லை, கத்தரிடத்திலிருந்து தூரம், ஆவிக்குள் ஒரு போராட்டம், கத்தரினை மறந்தாரோ கத்தரினை தள்ளிவிட்டாரோ என்ற ஒரு போராட்டம், அப்படி தவித்து கீழே தள்ளப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் அந்த மனிதனோட சத்துருக்கள் அவனுக்கு எதிராய் வந்து நின்று கொண்டிருக்க ஒரு சூழ்நிலை. என் சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆழமான பிரச்சனையை நீங்கள் வந்தில்லாமல் இருந்தீர்கள் என்றால், ஒருவேளை உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு தோற்றம், ஒரு எண்ணம், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து செல்கிறேன் என்று நீங்கள் எண்ணி இன்றைக்கு சபைக்கு வந்திருந்தீர்கள் என்றால், உங்களுடைய அட்டென்ஷனை எங்களுக்கு சிறு give it to me for a few moments. இந்த இடத்தில் முதலாவது வசனம் சொல்கிறது, Oh Lord, do not rebuke me in your anger or discipline me in your wrath. இந்த வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லாமல் சொல்லுகிறது, இவன் கர்த்தரின் முன்பாக ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறான், செய்தது நிமித்தம் அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே என்னை நீ கண்டிக்காமல் தகப்பனே, என் மேல் நீ கோபித்தாமல் இருக்கும் என்று ஒரு விண்ணப்பமாய் ஒன்றாவது வசனம் வைக்கிறது. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, Have mercy on me, Lord, for I am faint. Heal me, Lord, for my bones are in agony. அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே எனக்கு சுகத்தை தாங்க, என் மேல நீங்க இரக்கமாய் இருங்க கர்த்தாவே என்று அவன் சொல்லி சொல்கிறான். என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது என்று சொல்லுகிறான் அந்த மனிதன். எலும்புகள் எல்லாம் நடுங்கி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் செய்திருக்கிறீர்களா? பல வருடங்களுக்கு முன்பா என் தகப்பன் என்னை சந்திக்க யூகேக்கு வந்தார். ஏர்போர்ட்டில் இறங்கின உடன் ஏர்போர்ட் டெர்மினலில் இருந்து கார் பார்க்குக்கு செல்ல வேண்டும். அவர்கள் வந்த பொழுது விண்டரின் ஆரம்பமான நிலைமையில் இருந்தது. நான் தகப்பன் இடத்தில் சொன்னேன், அடி இந்த இடத்துல நீங்க நடந்து அந்த காப்பாக்க போகிறதுக்கு முன்னாக உங்களுக்கு ரொம்ப குளிரிடும், நீங்க தயவு செய்து கோட்டை போட்டுக் கொள்ளுங்கள் என்று அவருக்காக ஒரு பெரிய ஜாக்கெட்டை வாங்கி நான் வைத்தேன். அவரு வீராபாய் சொன்னார், நான் இதெல்லாம் எத்தனையோ இடத்துல நான் பார்த்திருக்கேன் வயசன், டோன்ட் வரி ஐ ஓகே வித் கோல்ட் என்று டெர்மினலை விட்டு வெளியே வந்தார். மூன்றே மூன்று நிமிடங்கள் தான் டெர்மினலில் இருந்து கார் பார்க்கிற்கு காருடன் வந்து உட்கார்ந்து அவன் சொன்னார், என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது என்று சொன்னார். எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது, அது ஒரு உதாரணம், ஒரு ஜோக்காக இருந்தாலும், சிலர் வியாதி நேரங்களில் இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு சூழ்நிலையை சிலர் சந்தித்திருக்கிறார்கள். கோவிட் வந்த தருணத்தில் கோவிடிலிருந்து பிழைத்து வந்தவர்களிடத்தில் நாங்கள் கேட்டோம் என்றால் எப்படி இருந்தது என்று கேட்டீர்கள் என்றால், அவர்கள் சொல்லுவார்கள், All of my joints were aching, all of my bones were aching என்று. இந்த இடத்தில் இந்த மனிதன் கர்த்தரிடத்தில் சொல்கிறான், என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது ஆண்டவரே, எனக்கு சுகம் தாங்க என்று சொல்கிறான் இந்த மனிதன். மூன்றாவது வசனம் சொல்கிறது, My soul is in deep anguish. அவர் சொல்கிறான் பாருங்கள், என் ஆத்மா மிகவும் வியாகுலம் படுகிறது என்று தாவீது சொல்கிறான். மூன்றே மூன்று வசனங்கள், பாவத்திலிருந்து என்னை தண்டிக்காமல் இருக்கும் சுவாமி, என் எலும்புகள் எல்லாம் நடுங்குகிறது கர்த்தாவே, என்னை சுகப்படுத்துங்க. பின்பாக அவன் சொல்கிறான், என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது என்று தாவீது இந்த இடத்தில் சொல்கிறான். நான்காவது வசனம் சொல்கிறது, Turn O Lord and deliver me, save me because of your unfailing love. இந்த இடத்தில் சொல்கிறான் தாவீது, கர்த்தாவே நீ திரும்பும், என்னை விடுவியும், என்னை ரட்சியும் உம்முடைய கிருபையை நிமித்தம் என்று சொல்கிறான். நான் சொன்னேன் அல்லவா, அந்த நான்கு காரியங்கள் ஒரு மனிதனை ஒரே சமயத்தில் தாக்கினது என்று. இந்த நான்கு வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள், தெளிவாய் இந்த இடத்தில் தனக்கு நடந்த சூழ்நிலையை இந்த இடத்தில் தாவீது சங்கீதம் ஆறில் அவன் கேப்சர் செய்து வைத்திருக்கிறான். இந்த நாலு காரியங்களை சொல்றதுக்கு பின்பாய்தான் சங்கீதம் ஐந்தில் சொல்கிறான், மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில் பாராளுகத்திலிருந்து உண்மை துதிப்பவன் யார் என்று தாவீது கேட்கிறான். ஹல்லேலூயா. I said I am going to frame the context. So what I have done so far is to give you the background. இதற்கான பின்னான அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு கொடுத்தேன். இந்த மனிதன் யார், இந்த மனிதன் கடந்து செல்கிற அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி, அந்த சூழ்நிலை சூழ்நிலை மத்தியில் அவன் கர்த்தரை பார்த்து சொல்கிறான், மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என்று. Amongst the dead, no one proclaims your name, Lord. Who praises you from the grave? இந்த இடத்தில் ஒரு தெளிவை நன்றாய் நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த மனிதன், இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாய் அகப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த மனிதன், ஒரே ஒரு சமயத்தில் நான்கு எதிர்ப்பு சக்திகள் அவனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மனிதன் ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் செய்கிற காரியமோ மிகவும் மிகவும் முக்கியமான காரியமாய் இருக்கிறது. இந்த சங்கீதம் ஆறில் மிகவும் முக்கியமான வசனம் என்ன வசனம் என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த ஐந்தாவது வசனம் தான் என்று நான் சொல்வேன். இந்த சூழ்நிலையில் மத்தியில் எல்லாம் அவன் தன் பாவத்திற்கு கர்த்தரிடத்தில் அவர் கர்த்தரை நாடி சொல்கிறார், என் பாவத்தை மன்னியுங்க சுவாமி என்று. உடல்நிலை சரியாத நேரத்தில் அவன் கர்த்தரை நாடி அவன் சொல்கிறார், என்னை சுகப்படுத்துங்க சுவாமி என்று. அவனுடைய இருதயத்தும் அவனுடைய ஆவியும் மிகவும் தாழ்மையான இடத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் சொல்கிறார், இயேசுப்பா என் ஆவி வியாகுலம் அடைகிறது, என்னை விடுவீங்க என்று அவன் சொல்கிறான். அவனை சுத்தி சத்துருக்கள் சேனை படைகள் வந்து நின்று தாக்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அவன் சொல்கிறான், தகப்பனே என்னை நீர் விடுவீங்க என்று கர்த்தரிடத்தில் அவன் ஜபம் ஏறெடுக்கிறான். இந்த நான்கு காரியங்களிலிருந்தும் ஒன்று தெளிவாய் வருகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த மனிதனை தாக்கிக் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் அந்த மனிதன் தள்ளப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட கீழ்மையான நிறத்தில் அந்த மனிதன் நின்று கொண்டிருந்தாலும், அந்த இடத்திலிருந்து அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் செய்கிற காரியம் கர்த்தரை அவன் நாடுகிறான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை நாடும் பொழுது சொல்கிறான், இயேசுப்பா நான் உன்னை நாடவா என்று கேட்கவில்லை. He doesn't say, Lord, should I search for you? Lord, should I come to your presence and ask for help? Lord, would you help me or not? அதையெல்லாம் அவன் சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் ஜபித்த அந்த நான்கு குறிப்புகளும் என் கர்த்தருடைய காதிற்கு எட்டினது. அது அவனுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம். He has a clarity that the four points of prayer in verse 1, 2, 3 and 4 has reached the ear of his father in heaven. அவன் தகப்பனுக்கு அது எட்டினது என்று அவனுக்கு நன்றாய் தெரிந்தது. அதன் பின்பாக அவன் சொல்கிறான், என்னுடைய சூழ்நிலையிலிருந்து நான் உண்மை கூக்குறேன் இருக்கிறேன் தகப்பனே, நீர் எனக்கு உதவி செய்யாமல் போனேன் என்றால் நான் மறித்து போவேன். நான் மறித்து போனேன் என்றால் மறித்து போன்று பாதாளத்திலிருந்தால் நான் உண்மை துதிப்பேன் என்று அவன் ஏறெடுக்கிறான். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். இதில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமான நேரம் இருந்தாலும், இந்த இடத்தில் அவன் கர்த்தரை நாடுகிறது மிகவும் தெளிவாய் தெரிகிறது. கர்த்தருடையத்தில் அவன் விண்ணப்பமாய் கேட்கிறான். அவன் சொல்கிறான், இயேசுப்பா நான் மறித்து போனேன் என்றால் உண்மை நான் எப்படி நினைவு கூறுவேன்? இயேசுப்பா நான் மறித்து என்னை புதைத்து விட்டார்கள் என்றால் நான் பாதாளத்திலிருந்து உண்மை எப்படி துதிப்பேன் என்று கேட்கிறான். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த மனிதன் கர்த்தரை நாடுகிற மனிதன், இந்த மனிதன் கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதன். இதில் இருந்து இரண்டாவது விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். ஒரு பிரச்சனை வராது, இரண்டு பிரச்சனை வராது, கதவுகளை உடைத்து it will be like the floodgates are open and the floods are washing over you. சில சமயம் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் மனிதனின் வாழ்க்கையில் வரும். பாவத்தின் நிமித்தம், வியாபாரத்தின் நிமித்தம், அவனுடைய உடல்நிலை சரியாத நிமித்தம், அந்த தருணத்திலும் அவனை கீழே இருக்கிற தருணத்திலும் அவனை அடிப்பதற்கு சத்ருக்களும் புறப்பட்டு வருவார்கள். ஒருவேளை இன்றைக்கு சபையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் யாராவது நீங்கள் சபைக்கு வந்திருந்தீர்கள் என்றால், முதலில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை நாடுவதை விட்டு விடாதீர்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் ஜபித்தேன், நான் உபவாசம் இருந்து ஜபித்தேன், நான் இந்த பாஸ்டரிடத்தில் போய் நான் அவருடைய செய்தியை நான் கேட்டேன், நான் கர்த்தரிடத்தில் என் கண்ணீரால் என் விண்ணப்பத்தை நான் வைத்தேன் என்று. இந்த இடத்தில் நீங்கள் ஒன்று அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் ஜபித்த ஜபம், நீங்கள் இருந்த உபவாசங்கள், கர்த்தருடைய பிரசனத்தில் நீங்கள் முழங்காலிட்டு நீங்கள் ஜபித்த ஜபம் ஒன்றும் வீணாய் போனதல்ல. Not one of your prayers, not one of your hours of fasting, not one of the supplications that you put with a grieving heart in the presence of your Lord has been forgotten. Hallelujah. Vishwasikaravan kathathe uyarthi kaanvinga. Adhu marandhu ponadhe alla. It is not, I am not giving you a comfort. I am declaring to you the truth of whom my God is. Nam thagappan yaar endru ungalku naan solugiren. Adhu ஒன்றும் வீணானது இல்லை. அதற்கு பலனை இந்த நாள் உங்கள் கண்கள் காணாமல் இருக்கலாம், ஆனால் அது வீணாய் போனது என்று மட்டும் யாரும் நினைத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தாவே உம்மை நான் நாடுவேன் என்று சொல்லி இந்த மனிதன் கர்த்தரை நாடுகிறான். என்னோட செய்தியோ, இந்த கர்த்தரை நாடுவது என்னவென்று நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் வேதங்களை படிக்கும் பொழுது, நாம் படித்த வசனங்களே பார்க்கும் பொழுது, இதைதானே நான் படித்தேன், நான் இதை புரிந்து கொண்டேன் என்று, அதை இதிலிருந்து நான் இன்னும் நான் என்ன எடுத்துக் கொள்ளப் போகிறேன் என்று விரைவாய் அடுத்த வசனத்திற்கு நாம் புறப்பட்டு சென்று விடுகிறோம். தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை முறை நாம் படித்தாலும், அது நமக்கு எவ்வளவு ஃபெமிலியராய் இருந்தாலும், அவர் வார்த்தையை சந்திக்கும் பொழுது நாம் படிக்கிற வேலையிலும், ஒருவர் நின்று பிரசங்கிக்கிற வேலையிலும், ஏதோ ஒரு இடத்தில் ஒரு வசனம் எழுதி வைத்திருக்குதே என்று நாம் படித்து போகிற போதும், எல்லா தருணங்களிலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை எப்போதெல்லாம் சந்திக்கிறோமோ அப்பொழுது அந்த வசனத்திற்கு நாம் முழு இருதயத்தையும் முழு மனதையும் முழு அட்டென்ஷனையும் நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்திற்குள்ளாய் சில சொல்வார், அது வெறும் வார்த்தை தானே. இட் இஸ் a grammatical arrangement of sentences. It's just semantics. What is the power in word என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆனால் தெய்வ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது நாம் சந்திக்கிறோமோ அந்த வார்த்தைக்குள்ளாய் ஆழம் இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள்ளாய் கனம் இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள்ளாய் வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தை என் இதயத்தை மாற்றுவதற்காக ஒரு வார்த்தை என்று அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் கிரியை செய்கிற வார்த்தையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பீங்க. ஹல்லேலூயா என்று இந்த இடத்தில் இந்த சங்கீதம் ஒன்றை தெளிவாய் காண்பிக்கிறது. அவன் சூழ்நிலை மத்தியில் அவன் கர்த்தரை நாடுகிறான். சங்கீதம் 14:2 சொல்லுகிறது, இந்த வசனத்தை நன்றாய் அறிந்து பாருங்கள். இந்த வசனத்தை எழுதினவரும் சங்கீதக்காரன் இந்த இடத்தில் எப்படி சொல்லுகிறான் என்று பாருங்கள். இந்த வசனத்தை அவன் ஏதோ சாதாரணமாய் நான் இந்த வசனத்தை எழுதினேன், ஏதோ என் மனதிற்கு வந்தது எழுதினேன் என்று இல்லாமல், அவனோட இருதயத்தில் ஒரு கனமும் ஒரு ஆழமும் வந்த பொழுது அவன் இந்த வசனத்தை எழுதுகிறான். சங்கீதம் 14:2. The Lord looked down from heaven on all mankind to see if there are any who will understand, any who will seek God. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனிதர்களை கண் நோக்குகிறார். Look at this verse. When you encounter this verse, there are two things you can do. You can say, இந்த வார்த்தையில் இருக்கிற அந்த அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன், செய்யுள் எனக்கு புரிகிறது, அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் அருமையா இருக்கிறது, நான் இதை படித்தேன், நான் சென்று விட்டேன் என்று இருக்கலாம். இரண்டாவது, அந்த வார்த்தை வேதத்திலிருந்து துள்ளி குதித்து உங்களோட இருதயத்தில் விழும் பொழுது அது ஒரு ஒளியை, ஒரு தொனியை எழுப்புகிறது. அந்த தொனி என்னவென்றால், ஒரு சத்தியத்தை அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறது. என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது என்றால், கர்த்தர் அவர் கண் நோக்கி ஜனங்கள், உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் அவர் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாராம். இட் சேஸ், தேவனை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பலோகத்திலிருந்து மனிதர்களை கண் நோக்குகிறார் என்று. இட் ஹீ இஸ் எ காட் ஹூஸ் லுக்கிங் அட் ஹிஸ் பீப்பிள் வித் சம் எக்ஸ்பெக்டேஷன். அவர் இறுதியத்தில் ஒரு வாஞ்சை உண்டு. சில நாட்களுக்கு முன்பா இந்த தேசத்திற்கு வந்த புதுசில், நான் சவுத்தாம்ப்டன் நான் வசித்துக் கொண்டிருந்தேன், என் மனைவி லண்டனில் வேலை செய்திருந்தும் பிரெண்ட்வுட் என்ற இடத்தில் அவர்கள் வசித்துக் கொண்டிருப்பார்கள். வீக்கெண்டில் நான் செல்வேன், ஃப்ரைடே என் வேலையை முடித்து நான் பிரெண்ட்வுட்க்கு காரில் நான் ஓட்டி செல்வேன். அப்பொழுது M25 கடக்க வேண்டும். ஃப்ரைடே ஈவினிங் அந்த காலங்களில் M25 நீ கடத்தீர்கள் என்றால் நேஷனல் கார் பார்க் என்று M25 ஒரு பெருமை உண்டு. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள் என்று தெரியாது. டிராபிக் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். இங்கிருந்து பிரெண்ட்வுட்க்கு 150 miles இருந்தாலும் அது will take about 3.5 hours to get there. நான் பிரெண்ட்வுட்க்கு போகும் பொழுது, அந்த என் மனைவி இருந்த வீட்டிற்குள் நான் திரும்பும் பொழுது, என் மனைவி ஜன்னல் கம்பியை பிடித்துக் கொண்டு நான் வருவேனா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அந்த பார்வையை நான் பார்த்த உடனே நான் நடந்து வந்த 3.5 hours of journey எல்லாம் மறைந்து போகும். எனக்காக என் மனைவி காத்துக் கொண்டிருக்கிறாரே என்று. இந்த இடத்தில் அப்படிப்பட்ட என் மனைவி என் மேல் இருக்கிற பாசத்தின் நிமித்தம் என் கணவர் வருவாரா என்று ஜன்னல் கம்பியை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்து. பாஸ்டர், யூகேல எங்க ஜன்னல் கம்பின்னு கேக்குறீங்களா? ஐயா, அந்த பிரெண்ட்வுட் வீட்டில் ஜன்னல் கம்பி இருந்தது. என்னை நம்பவில்லை என்றாலும் என் மனைவியை போய் போயிட்டு, ஏன்னா செய்தியை சொல்லும் பொழுது பாஸ்டர் சொல்லுகிற செய்தியை வந்து இப்படி பலந்தோம், அதுக்குள்ளா இருக்கிற நிமிஷங்களை மட்டும் நல்லா பிடித்துக் கொள்ள வேண்டிய பாஸ்டர் என்ன கொடுத்தாரு, ஐயா அந்த வீட்டுல ஜன்னல் கம்பி இருந்தது, ஜன்னல் கம்பியை என் மனைவி பிடித்து தொங்கிக் கொண்டு தன் கணவர் வருவாரா என்று பார்த்திருந்த அந்த இயக்கத்தை நான் ஒரு உதாரணமாய் வைத்து நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட இயக்கத்தோடு அவர் என்ன செய்கிறாரோ, பரலோகத்திலிருந்து தன் படைப்புகளை அவர் கண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். Hallelujah. What does it say? It says God is looking from heaven above and is looking not with authority. அவர் பார்த்து என்னை நாடவில்லை என்றால் இவனை நான் தண்டித்து போட வேண்டும், என்னை நாடவில்லை என்றால் இவன் வாழ்க்கையை அழித்து போட வேண்டும் என்று இல்லை. ஒரு தகப்பன் இருதயத்தோடு என்னை நாடுவார்களா என்று அவர் கண்கள் உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறதாம். புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். Hallelujah. இந்த இடத்தில் அவர் சொல்கிறார், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள். Hallelujah. என்ன சொல்கிறது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள், those who seek God. இன்றைக்கு சபையில் எத்தனை பேர் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் தேவனை தேடிதான பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வந்தேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் கேட்கிற கேள்வியோ அதற்கும் மேலாய் ஆழமுள்ள நான் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். திரும்பவும் அந்த கேள்வியை கேட்கிறேன், என் வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் தொனிக்க வேண்டும். எத்தனை பேர் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சங்கீதம் 6 நாம் பார்த்தோம், தாவீது தன்னுடைய மிகுந்த கஷ்டமான சூழ்நிலையில் அவன் கர்த்தரை நாடுகிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் சங்கீதம் 14:2 சொல்லுகிறது, செபனையா 1:6 சொல்லுகிறது பாருங்க, neither seek the Lord nor inquire of him. இந்த இடத்தில் கர்த்தர் தன் தீர்க்கதரிசியின் வழியாய் தன் ஜனத்தாரை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தாரிடத்தில் நான் தேடி பார்த்தேன், ஐயா ஒருவரும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் ஒருவரும் அவரை விசாரிக்கிறவர்களாய் இல்லாமல் போய்விட்டார்களே என்று இந்த தீர்க்கதரிசி தன் ஜனங்களாரிடத்தில் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு சபையில் சங்கீதம் 14:2 சொன்னதன்படி உங்கள் தகப்பன் மிகவும் பாசத்துடன் என் பிள்ளையனை நாடமாட்டானா என்று பார்த்துக் கொண்டிருக்கிற வேளையில் இந்த செபனியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய தெய்வ ஜனங்களுக்கு மத்தியில் அவர் சொன்ன வார்த்தையின்படி ஒருவரும் கர்த்தரை தேடாமல் ஒருவரும் கர்த்தரை விசாரிக்காமல் இருந்தார்களே என்று சொல்கிற வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்ளை ஆக கூடாது என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. இஃப் தேர் ஆர் சம் ஆஃப் யூ இன் சர்ச் டுடே வேர் தி ட்ரூத் விச் இஸ் என்கம்ப்ரஸ்ட் இன் தி புக் ஆஃப் செக்கரியா சாப்டர் 1:6 விச் சேஸ், ஓ மை சன் இஸ் நாட் சீக்கிங் மீ, மை சன் இஸ் நாட் என்குயரிங் ஆஃப் மீ. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை மிகவும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை தேட வேண்டுமா, கர்த்தரை விசாரிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. என்குயர் ஆஃப் ஹிம் என்று. இதற்கு அர்த்தம் என்ன என்று தெரியுங்களா? மிகவும் சிம்பிளான அர்த்தம், உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷனுக்கு நீங்க போகிறீர்களா, உங்கள் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க போகிறீர்களா, உங்கள் பிள்ளையை ஒரு பள்ளியில நீங்க சேர்க்க போகிறீர்களா, உங்கள் வேலையில் உங்கள் மேனேஜர் இடத்துல பேச போகிறீர்களா, உங்களோட பாஸ்டர் இடத்துல அந்த பாஸ்டர் நான் உழைத்திருக்கு இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று நீங்க பேச போகிறீர்களா, நீங்க உங்க வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் எந்த தருணத்தில் நின்றாலும் இரண்டு காரியத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். யாரிடத்தில் அதை பேசுவதற்கு முன்பாய் நீங்கள் கர்த்தரை நாட வேண்டும், கர்த்தரிடத்தில் நீங்கள் விசாரிக்க வேண்டும். You have to go to God and inquire of him. Hallelujah. சிலர் செய்வார்கள், இந்த ஸ்கூல் ஒரு கிராம ஸ்கூலா இருக்கிறது, இந்த பட்டணத்தில் இதுதான் சிறந்த இடம், இந்த இடத்தில் தான் என் பிள்ளை படிக்க வேண்டும் என்று தகப்பன் தாயார்கள் தேர்ந்தெடுத்து விடுவார்கள், தீர்மானித்து விடுவார்கள். அதற்கு பின்பாய் கர்த்தரிடத்தில் போய் தகப்பனே எனக்கு இது பிரியமாய் இருக்கிறது, இதை எனக்கு செய்து கொடுங்க என்று கேட்பது ஒரு ஜபம் அல்ல. போவதற்கு முன்பாய் சிறந்த பள்ளியாய் இருக்கிற தகப்பனே, என் பிள்ளைக்கு அது சிறந்த இடமாய் இருக்குமா, உம்முக்கு தான் தெரியும், you will see the big picture Lord. என்னையும் பரிசுத்த பிரசன்னத்தாலே என்னை வழி நடத்துங்க, நான் எடுக்கிற தீர்மானம் என் பிள்ளைக்கு சரியான தீர்மானமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் அந்த கேள்வியை வைத்து பாருங்கள், அதுதான் கர்த்தரை நாடுவது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த தீர்மானங்கள், ஒரு வீடை வாங்கவோ ஒரு புது ஜாபை அப்ளை செய்யவோ தன் பிள்ளைகளுக்கு எடுத்த தீர்மானங்களில் எத்தனை பேர் கர்த்தர் என் பிள்ளை என்னை நாட மாட்டாரா என்று அவர் கண்ணோக்கி பார்த்த இடத்தில் முழங்காலிட்டு அவர் பிரசனத்தில் என் தகப்பனே நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டீர்கள். கர்த்தர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை கனப்படுத்துவோமா? உங்களிடத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி கர்த்தர் காண்பிக்கிறார், நான் ஒரு இடம் செய்ய செல்ல வேண்டும், அந்த இடத்தில் நான் இப்படி தீர்மானித்திருக்கிறேன். வாஞ்சை வருவது ஒரு மனிதனுக்கு ஒரு இயல்பானது. Desires in the heart of a man is a trait of mankind. But my dear brothers and sisters in Christ, when every desire comes to your heart, when you take it before God and you say, Lord, should I do this? கர்த்தாவே இதை நான் செய்யணுமா? தகப்பனே இந்த இடத்தில் நான் படியெடுத்து வைக்கப் போகிறேன். கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். அவரிடத்தில் கேட்காமல் நான் முடிவெடுத்த நாட்கள் உண்டு. அந்த முடிவுகள், சில முடிவுகள் சரியாய் முடியும், சில முடிவுகள் தவறாய் முடியும். ஆனால் கர்த்தரின் பிரசன்னத்தில் நின்று இதை நான் என்ன செய்ய வேண்டும் தகப்பனே, இதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கும் பொழுது ஒரு நாளும் கர்த்தர் உங்களை தள்ள மாட்டார். உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பதில் வராது, ஆனால் நாட்களிலோ மாதங்களிலோ அந்த பதில் உங்களுக்கு கட்டாயமாக வந்தே ஆகும். இந்த உணர்வை, இந்த எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் செய்திருக்கிறவர்கள் அறிவார்கள். Those in church who understand what I am preaching, to be in the presence of God and ask Him for His counsel, ask Him, Lord, what must I do? And then making a decision, that decision, அந்த தீர்மானங்கள் ஆசீர்வாதத்தின் தீர்மானங்களாய் ஆகுகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நீங்கள் manipulate செய்து, my brothers and sisters in Christ, ஒன்றை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, whatever it is, ஒரு வீடியோ வாங்குகிறீர்களா, பிள்ளைக்கு பள்ளி, is it about the education of your children, or is it something about your place of work, whatever it is, the beginning of that is very important. அதன் ஆரம்பம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பொய்யால் ஆரம்பித்தோம் என்ற, if you begin that with a lie, maybe you lied to your manager, or maybe it is based on some falsehood. I don't know how to articulate this, but when you begin something, if that what you begin is based on a lie, is based on a dishonor, is based on something false, you can never expect the hand of God to be with you in that. Hallelujah. ஒரு காரியத்தை நீங்க எதை வேணாலும் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். ஒரு காரியம் வாங்குங்கள், வீடை வாங்குங்கள், ஒரு கல்யாணத்தை செய்து வைத்து பாருங்கள். அந்த ஆரம்பத்தில் எதை வைத்து அதை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களோ அது முக்கிய மிக முக்கியமானதாக இருக்கிறது. பொய்யை வைத்து ஆரம்பித்தீர்கள் என்றால், யாரையோ ஏமாத்தி ஆரம்பித்தீர்கள் என்றால், கர்த்தருக்கு முன்பாய் உங்கள் இருதயத்தின் தெளிவில்லாமல் நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த காரியம் வாய்க்காமல் போகும். ஏன் வாய்க்காமல் போகும் தெரியுமா? என் கர்த்தர், நம் கர்த்தர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்தில் உன் கரத்தை வைங்கப்பா என்று கேட்கும் பொழுது, அந்த இடத்தில் பொய்களும் ஃபால்சுகளும் இருக்கும் பொழுது என் நேச கர்த்தர் அந்த இடத்தின் மேல் எப்படி கரத்தை வைக்க முடியும்? ஹல்லேலூயா. அவரிடத்தில் நான் தவறு செய்தேன், என்னை மன்னிங்க தகப்பனே, ஆனாலும் சித்தமே நடைபெறட்டும், உன் கரம் இதிலே வைங்கய்யா என்று கேட்டு பாருங்கள். அவர் கரத்தை வைப்பார், அந்த காரியம் வாய்க்கும். ஆசீர்வாதங்களுக்கு பின்பாய் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கை நிறைவை தருவதாய் அது உங்கள் வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். இந்த இடத்தில் கர்த்தர் தன்னை நாடுகிற ஜனத்தால் உண்டோ என்று அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறாராம். இதைதான் என் தகப்பன் சங்கீதம் 6:33 பேசின ஒரு வசனம். இந்த வசனத்தை நான் வாசித்தவுடன் நீங்கள் அறிவீர்கள், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். சிறு பிள்ளை கூட இந்த வசனத்தை தெரிந்து வைத்திருப்பார்கள். இந்த வசனம் நாம் ஜபிக்கும் பொழுது திடீர்னு நின்று திக்கி விட்டது என்றால், அந்த திக்கின சூழ்நிலை இந்த வசனத்தை பயன்படுத்தி பேடாய் நாம் ஜபிப்பது சிலருக்கு வழக்கமாய் இருக்கிறது. இந்த இடத்தில் எழுதி இருக்கிறது, பட் சீக் ஃபர்ஸ்ட் ஹிஸ் கிங்டம் அண்ட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பீ ஆடட் டு யூ அஸ் வெல். இதை படிக்கும் பொழுது கிறிஸ்தவ பிள்ளைகள் இதை எப்படி படிக்கிறார்கள் என்றால், எனக்கு ஒரு பொருள் தேவை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதற்காக இந்த வசனத்தை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த இடத்தில் எனக்கு இது வேண்டும், அதனால் நான் கர்த்தரை நான் நாடினேன் என்றால் கர்த்தரை எனக்கு கொடுப்பார் என்று இந்த வசனத்தின் அர்த்தத்தை நாம் மாற்றிவிட்டிருக்கிறோம். இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், எனக்கு ஒரு பொருள் தேவை என்று நான் கர்த்தரை நாடக்கூடாது. நான் கர்த்தரையின் முழு இருதயத்தோடு நான் நாடும் பொழுது என் தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இட் ஹேஸ் டு பீ டர்ன்ட் அரவுண்ட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிறைஸ்ட் அண்ட் சீக்கிங் காட் இன் திஸ் வெர்ஸ். இந்த வசனத்தில் இயேசப்பா மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் ராஜ்யத்தை நாம் முதல்ல நாட வேண்டுமா, இரண்டாவது அவர் நீதியை நாம் நாட வேண்டுமா? அல்லேலூயா. கர்த்தரை நாடுவது என்னவென்று நாம் பார்த்தோம். இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் ராஜ்யத்தை நாடுங்கள், என் நீதியை நாடுங்கள் என்று கர்த்தர் தன் இருதயத்தில் ஒரு வாஞ்சியோடு சொல்லுகிறார். என்னை நாடுங்க, என் ராஜ்யத்தை நாடுங்க, என் நீதியை நாடுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு பின்பாய் வருவதெல்லாம் அடிஷனல். அந்த அடிஷ்டனுக்காக நாம் கர்த்தரை நாடக்கூடாது. ஹல்லேலூயா. சிலர் இருப்பார்கள், தன் வாழ்க்கையில் போராட்டங்களும் கஷ்டமும் வரும் பொழுது கர்த்தரை ஓடியவர்கள் சந்திப்பார்கள். சிலர் இருக்கிறார்கள், தன் வாழ்க்கை எல்லாம் நன்றாய் போயிருக்கும் பொழுது கர்த்தரை கருவாப்பிள்ளை போன்று அவர் பயன்படுத்திக் கொள்வார்கள். எப்பொழுது வேண்டுமோ அதை கருவாப்பிள்ளையை போடுவார்கள், அதோட வேலையை முடிந்ததென்றால் ஓரமாய் ஒதுக்கி விடுவார்கள். நான் இதை உதாரணமாய் சொல்லுவதற்கு அர்த்தம் ஏனென்றால், இது உங்கள் இருதயத்தை தொடும். ஒரு கருவாப்பிள்ளை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், அதோட தேவைக்காக அதை பயன்படுத்தி பின்பாய் தள்ளிவிடுகிறோம். கர்த்தரை ஒரு கிறிஸ்துவன் எப்பொழுதும் இப்படிப்பட்ட உறவுக்குள் வைத்திருக்கவே கூடாது. புரிந்து வரல் கரத்தை உயர்த்தி காண்பீங்க. ஹல்லேலூயா. ஆஸ்திரேலியாவுக்கு இமிகிரேட் ஆகிய போக வேண்டும் என்றால் ஒரு ரூல் பேஸ்ட் சிஸ்டம் உண்டு. உங்கள் வயது எப்படியான வயதோ, பூஜ்யத்திலிருந்து 30 வரைக்கும் உங்களுக்கு பாயிண்டை கொடுப்பார்கள். எனக்கு 53 வரை வயதாகிவிட்டது. நான் ஆஸ்திரேலியாக்கு அப்ளை செய்தேன் என்றால் எனக்கு 0 பாயிண்ட் கொடுப்பார்கள். ஏன்னா நான் வயசாகிவிட்டேன். உங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரிந்திருந்தால் நீங்கள் எப்படியுமே ஆங்கிலம் பேசுகிறீர்களோ 0 to 20 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுப்பார்கள். அதே போல ஓவர்சீஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு மதிப்பு, ஆஸ்திரேலியாவுக்குள்ளே நீங்க ஒர்க் செய்திருந்தீங்களா அதுக்கு ஒரு மதிப்பெண்கள், நீங்கள் எப்படி படித்திருக்கிறீர்களோ அதை குறித்து ஒரு மதிப்பெண்கள், அதெல்லாம் இல்லாமல் போனஸ் பாயிண்ட் மதிப்பெண்கள் இருக்கிறது. என்ன போனஸ் பாயிண்டா, நான் திருமணம் செய்து கொள்ள போகிற என்னுடைய பார்ட்னர் இல்ல என்னோட கணவர், என்னுடைய கணவர் ஆங்கிலத்தில் பேசக்கூடும் என்றால் அதற்கு ஒரு போனஸ் பாயிண்ட் என்று. என்னவென்றால், ஒருவர் குடும்பத்தோட ஆஸ்திரேலியா போக வேண்டும் என்றால் அந்த ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு எத்தனை பாயிண்ட் தேவை, நான் எதை செய்தால் எத்தனை பாயிண்ட் கிடைக்கும், நான் சோசியல் மீடியாவில் நான் திருமணத்திற்காக ஒரு கணவனோ மனைவியோ அட்வைஸ் செய்யும் பொழுது ஹீ ஷுட் பி இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்ட் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை நான் கல்யாணம் செய்து நான் ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டும் என்று நாம் பல திட்டங்களை நான் போடுகிறோம். அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால், அந்த மதிப்பினை பெற வேண்டும் என்றால், அந்த மதிப்பினை எப்படி பெற வேண்டும் என்று நம் மக்களிடத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் தெல்லும் தெளிவாய் சொல்லுவார்கள். அந்த ரூல் புக்கை பேக்ல இருந்து ஃபார்வர்ட் இருக்கும் ரிவர்ஸும் படித்து காண்பிப்பார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்வது சாத்தியம் தானே, நான் சொல்வது தவறல்ல தானே. இந்த இடத்திற்கே நான் போக வேண்டும், அதில் உள்ள எல்லா விஷயங்களும் நான் காலி தான் என்ன சொல்லுவாங்க, கரைச்சு குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்க என்று. அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டா? ஆஸ்திரேலியா எப்படி ஒரு நாடு இருக்கிறதோ அந்த நாட்டுக்குள்ளே போக வேண்டும் என்றால் எத்தனை பாயிண்ட் சம்பாதிக்க வேண்டுமோ, அதை சம்பாதிப்பதற்கு நாம் செய்கிற எல்லா காரியங்களும் எப்படி நாம் அட்டென்ஷன் செய்து இங்க ஒடுக்கிறோம், அங்க வருகிறோம், இந்த போட்டோ கொடுக்கிறோம், அந்த அப்ளிகேஷனை போடுகிறோம், எல்லாம் செய்கிறோமோ, இந்த இடத்தில் கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறாராம். இந்த இடத்தில் ஒரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருக்கிறார், ஆனால் அதை எல்லாரும் உணரவில்லை. ஹல்லேலூயா. I will say this again. There is a king and the king has a kingdom, but not many people actually understand this. Hallelujah. That is why the Lord looks at his people. தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் முதலில் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று. ஏனால் தேடாதவர்கள் இருந்தது நிமித்தம் அவர் சொல்லுகிறார், ஐயா நான் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன், ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அந்த சிங்காசனத்தின் மேல் நான் ராஜாவாய் நான் உட்கார்ந்திருக்கிறேன், இந்த ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு அர்த்தம் என்ன? புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். அவர் ராஜாவாய் இருக்கிறார், அவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த இடத்தில் அவர் ராஜ்யத்தில் நாம் சிட்டிசன்ஷிப்பை நாட வேண்டும். எப்படி ஆஸ்திரேலியா போக வேண்டும் என்று பாயிண்ட்ஸை நாடுகிறோமோ, அவர் ராஜ்யத்தை நாம் நாட வேண்டும், அவரை நம் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த தேசம் போக வேண்டும் என்றால் அந்த தேசத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் செய்ய வேண்டும். இந்த இடத்தில் அதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். மத்தேயு புத்தகத்தில் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லும் பொழுது 6:33 என்னுடைய ராஜ்யத்தை நாடுங்கள் என்று சொல்வதற்கு அதுதான் அர்த்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் புத்தகம் 2:10-11 சொல்லுகிறது, That the name of Jesus every knee should bow in heaven and on earth every tongue should confess that he is Jesus our Lord. Hallelujah. என்ன சொல்லுகிறது? That at the name of Jesus every knee shall bow. எல்லா முழங்காலும் முடங்கும். In heaven and on earth. வானத்திலும் உலகத்திலும் பூமியின் கீழே இருக்கிறதிலும். What? My brothers and sisters in Christ, verse 11 says, every tongue will confess that Jesus Christ is Lord. இது இந்த வசனம் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு புத்தியின் வெளிப்பாட்டாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்ல. ஐயா இப்படி ஒன்னு இருக்கு, இதை நாம் படித்தா கேட்டோம் என்றால் நல்லா இருக்கிறது என்பதல்ல. இது சத்தியம் ஐயா. ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாள் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த இடத்தில் எல்லா நாவுகளும் உரைக்குமா, கர்த்தரே தெய்வம் என்று எல்லா முழங்காலும் முழங்கால் படியுமா, இவர்தான் தெய்வம் என்று. அவர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அந்த சிங்காசனத்தில் அவர் அரசாய் உட்கார்ந்திருக்கிறார், அந்த இடத்தில் அவர் ராஜ்யத்தை நாட வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார். புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், இந்த வருடத்தில் எத்தனை பேர் எத்தனை முறை உங்கள் முழங்காலில் கர்த்தரை சந்தித்தீர்கள்? I will ask the question once again. 6 months have gone by. Half of the year has gone by. பாதி வருடம் முடிந்து போகிவிட்டது. In those 6 months, my dear brothers and sisters in Christ, I don't want you to put your hand up, but how many of you met the Lord whilst you were kneeling down? முழங்கால் இட்டு கர்த்தரை எத்தனை பேர் எத்தனை முறை சந்தித்தீர்கள்? Hallelujah. I'm asking a very important question. The Bible says, there will come a day when every knee will bow before the Almighty God. We call ourselves Christians. நம்மை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கிறோம். எத்தனை பேர் ஐயா சபையில் கர்த்தரின் பிரசனத்திற்கு முன்பாய் முழங்காலிட்டீர்கள் இந்த வருடம்? ஒருவேளை சிலர் சொல்லலாம், நான் எவ்ரிடே நான் முழங்கால் இடுகிறேன் பாஸ்டர் என்று. மிகவும் சந்தோஷம் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். But if there are some in church today who very rarely went down on your knees in the presence of God, then God is speaking to you today. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு உள்ள கனம் எங்கே ஐயா? நீ என்னிடத்தில் எத்தனையோ you ask me many things, நான் அதை ஆசீர்வதித்து உனக்கு நான் அதை தந்தேன், எனக்கு உரிய கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருவேளை இன்றைக்கு சபையில் முழங்கால் இடாமல் கர்த்தரை சந்திக்காமல் இருந்தீர்கள் என்றால் உங்களிடத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். You can pray. You can pray when you are on a bed. You can pray when you are driving your car. You can pray when you are watering the garden. But there is also a kind of prayer that can be prayed on your knees. உங்களுடைய முழங்காலில் கர்த்தரிடத்தில் ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம் உண்டையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் செய்திருக்கிறீர்கள்? ஆரம்பத்தில் முழங்கால் வலிக்கிறதை போல இருக்கும். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் வரும், ஒரு மணி நேரம் கடந்து போகும், உங்கள் கால்களின் வலியே உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். முழங்கால் இட்டு கர்த்தரை சந்தித்தவர்கள் ஒரு நாளும் வீணாய் போனவர்கள் அல்ல. முழங்கால் இட்டு கர்த்தரை சந்தித்தவர்கள் எத்தனையோ காரியத்தை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். நீங்கள் முழங்கால் இட்டு கர்த்தரை சந்தித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை வந்து சந்திக்கும். கர்த்தரை சந்திக்கும் பொழுது கனத்தோடு முழங்கால் இட்டு, என் தகப்பனே உம்மை நான் சந்திக்க வந்திருக்கிறேன், நீர் எனக்கு கொடுக்க வல்லவர் என்று நான் நம்பியிருக்கிறேன், உம் ராஜ்யத்திற்குள்ளாய் உம் ராஜ்யத்தை நான் நாடுகிறேன் என்று முழங்காலிட்டு கர்த்தரை சந்தித்து பாருங்கள். அந்த சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பு? இட் இஸ் இன்கம்பேரபிள் வித் எனி அதர் மீட்டிங் யூ வுட் ஹேட் இன் யுவர் ஹோல் லைஃப். ஹல்லேலூயா. ஐ ஸ்பீக் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட். வென் யூ மீட் த லார்ட் ஆன் யுவர் நீஸ், இஃப் யூ ஆட் ஃபாஸ்டிங் டு தட், அதோட உபவாசம் இருந்து முழங்காலிட்டு கர்த்தரின் பிரசன்னத்தில் போய் பாருங்கள், தடைப்பட்டதெல்லாம் உடைந்து போகும். எதெல்லாம் நீக்கி நீ உங்களுக்கு எட்டாவதா இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு எட்டப்படும். உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட ஆரம்பிப்பார். அவருடைய வல்லமையை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அவர் வார்த்தையை சந்திக்கும் பொழுது அவர் வார்த்தையின் வழியாக உங்களிடத்தில் பேசுவார், உங்கள் இருதயத்தை மாற்றுவார். நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதை போல இல்லாமல் புதிய மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் என்னெல்லாம் எண்ணியிருந்தீர்களோ அதெல்லாம் வீண் என்று உங்கள் மனதில் ஒரு தெளிவு வரும். இதெல்லாம் நடைபெறுவது கர்த்தரின் பிரசன்னத்தில் முழங்கால் இட்டு அவரை சந்திப்பதில் வருகிறது. ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். தகப்பனே, கர்த்தர் பேசுகிறார். அவர் ராஜ்யத்தை நாடு என்று சொல்லும் பொழுது ஒரு ராஜாவை சந்திக்க வேண்டும் என்றால் இங்கிலீஷ் பவ் என்று சொல்வார்கள். அந்த காலங்களில் ராஜா வரும் பொழுது யாரெல்லாம் அந்த பவ்வை கொடுக்கவில்லையோ அவர்களுடைய தலையெல்லாம் வெட்டப்படும். அவர்களை they will take them to the Tower of London and they will be their heads will be chopped off. ஒரு ராஜாக்கு தனம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் பிபிசி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த தேசத்தின் ராஜா வரும்பொழுது எல்லாரும் அந்த பவுவை கொடுப்பார்கள். ராஜாவுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் ராஜா, நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், உங்கள் அரசின் கீழ் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்கள் நீதியின் மத்தியில் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று அந்த அரசருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. அந்த கனத்தை கொடுக்காமல் நான் காலை தூக்கி போட்டு உட்கார்ந்து சபைக்குள் வரும் பொழுது நான் சபையில் இருக்கிற செவர்கள் எல்லாம் நான் பார்த்து நான் சபைக்குள் வந்தேன் என்றால், நான் சபைக்குள் வந்து நான் சர்வீஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பாய் இந்த வாரம் என்ன நடந்தது, உங்க வீரர்கள் என்ன நீங்க கொடுப்பீர்கள். 100 ஆண்டுக்கு மேலாக இந்த சபையில் தெய்வ ஜனம் கர்த்தரை வர்ஷிப் செய்த ஒரு இடமையா இது. இது வெறும் ஒரு ரூம் அல்ல, இது தெய்வ ஆலயமாய் இருக்கிறது. இந்த இடத்திற்குள் வரும் பொழுது யாரை சந்திக்க வந்திருக்கிறோம் என்று நமக்கு உணர்வு வர வேண்டும். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்பீர்கள். I am not angry with anyone. I am telling you the truth. I am declaring with you the truth. I am willing to put up with you, my brothers and sisters in Christ. When you come here and you have a casual conversation, I am okay with it. I am okay with it. But equally, I must tell you the truth of what God expects from you. When you come into the church, when your heart is prepared, உங்கள் இருதயம் தயாராயிருக்கும் பொழுது நான் கர்த்தரை சந்திக்க வந்திருக்கிறேன். என் வாழ்க்கை நான் செய்ததெல்லாம் நினைவு கூர்ந்து நான் அவரை துதிக்க வந்திருக்கிறேன். அவர் வார்த்தையில என்னிடம் பேசும் என்று நான் வந்திருக்கிறேன் என்று அந்த உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பிரிப்பேர் செய்து உள்ளே வந்திருந்தீர்கள் என்றால், சில கிறிஸ்தவர்களை என் வாழ்க்கையை நான் சந்தித்திருக்கிறேன். என் வாழ்க்கையை கிறிஸ்துவத்திற்குள்ள இழுத்துவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து நான் இழுக்கப்பட்டேன். அதற்குள்ளாய் அவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் என்னிடத்தில் என்ன பேச போகிறார் என்று நான் சபைக்கு போய் I'm going to church because I want God to speak to me. என்னிடத்தில் கர்த்தர் பேச வேண்டும், நான் சபைக்கு போறேன். It doesn't mean the pastor is great. It doesn't mean that I can stand here and orate greatly. They will have a thirst in their heart. What will God speak to me today? How will God change my heart today? என் இருதயத்தில் கர்த்தர் எப்படி அந்த வாஞ்சையோட சபைக்குள்ளாய் போய் உட்கார்ந்து பாருங்க ஐயா. அந்த நாள் உங்களை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. உங்கள் தலை உச்சம் தலையிலிருந்து அடி பாதம் வரை அவருடைய வல்லமையை நீங்கள் உணர்வீர்கள். I don't have to encourage you. I don't have to say speak in tongues. I don't have to say அவரை அந்நிய பாஷையில் பேசி துதிங்க என்று. நான் உங்களை ஆர்டிபிஷியலாய் நான் அதை உங்களுக்கு செய்ய வேண்டாம். உங்கள் வாயிலிருந்து தானாய் அது வெளியே வரும். ஏனெனில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நாடுவது அதுவும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்று பாடுவதற்கு முன்பாய் நான் படுகிற பாடை நீங்கள் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள். நான் எனக்கு பாட தெரியாது. I never, singing is not my forte. But every time I come here, I prepare and I come. Not only to sing well and to play the instrument as much as possible, but I also prepare my heart to say, Lord, கர்த்தாவே உங்க பிரசன்னத்தில் நிற்க போறேன் சுவாமி. என் கரத்தில் நீங்க கொடுத்திருக்கிற வேலையோ மிகவும் முக்கியமானதா இருக்கிறது சுவாமி, என்னை தயார்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க சப்பா என்று ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லி நான் வந்து நான் இருக்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு many of you come like that. I'm not saying you all don't come, but when it all comes together, when the planets are such line up, oh, the power of God falls upon the church, the power of God falls upon the people in the church, the power of God speaks to the people in the church, lives are transformed, healing takes place, miracles takes place. Oh, it's an awesome place to be, my brothers and sisters in Christ. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என் ராஜ்யத்தை நீங்கள் நாடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை மட்டுமில்லை, மார்க்கு 4:20 சொல்றது, others like seed sowed on good soil hear the word, accepted and produce a crop, some 30, some 60, some 100 times. You know what this verse means? What I've just been explaining it to you. When your heart is fertile, when your heart is prepared to meet Jesus, உங்கள் இருதயம் நீங்கள் சரி செய்து, நான் கர்த்தரை சந்திக்க நான் சபைக்கு போகிறேன், சபை முடிந்தவுடன் நான் ஃபெலோஷிப்புக்கு மட்டும் நான் போகவில்லை, ஃபெலோஷிப் முடிந்த போது ஃபேமஸ் வடையை கொடுப்பார்களே அந்த வடையை சாப்பிட நான் போகவில்லை, ஃபெலோஷிப் முடிந்த chapter 1:6 which says, oh my son is not seeking me, my son is not inquiring of me. Hallelujah. அந்த வார்த்தைகளை மிகவும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை தேட வேண்டுமா, கர்த்தரை விசாரிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. என்குயர் ஆஃப் ஹிம் என்று, இதற்கு அர்த்தம் என்ன என்று தெரியுங்களா? மிகவும் சிம்பிளான அர்த்தம், உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷனுக்கு நீங்க போகிறீர்களா, உங்கள் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க போகிறீர்களா, உங்கள் பிள்ளையை ஒரு பள்ளியில நீங்க சேர்க்க போகிறீர்களா, உங்கள் வேலையில் உங்கள் மேனேஜர் இடத்துல பேச போகிறீர்களா, உங்களோட பாஸ்டர் இடத்துல பாஸ்டர் நான் உழைத்திருக்க இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று நீங்க பேச போகிறீர்களா, நீங்க உங்க வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் எந்த தருணத்தில் நின்றாலும் இரண்டு காரியத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். யாரிடத்தில் அதை பேசுவதற்கு முன்பாய் நீங்கள் கர்த்தரை நாட வேண்டும், கர்த்தரிடத்தில் நீங்கள் விசாரிக்க வேண்டும். You have to go to God and inquire of him. Hallelujah. சிலர் செய்வார்கள், இந்த ஸ்கூல் ஒரு கிராம ஸ்கூலா இருக்கிறது, இந்த பட்டணத்தில் இதுதான் சிறந்த இடம், இந்த இடத்தில் தான் என் பிள்ளை படிக்க வேண்டும் என்று தகப்பன் தாயார்கள் தேர்ந்தெடுத்து விடுவார்கள், தீர்மானித்து விடுவார்கள். அதற்கு பின்பாய் கர்த்தரிடத்தில் போய், தகப்பனே எனக்கு இது பிரியமாய் இருக்கிறது, இதை எனக்கு செய்து கொடுங்க என்று கேட்பது ஒரு ஜபம் அல்ல. முன்பாய் சிறந்த பள்ளியாய் இருக்கிற தகப்பனே, என் பிள்ளைக்கு அது சிறந்த இடமாய் இருக்குமா, உமக்கு தான் தெரியும். You will see the big picture Lord. என்னையும் பரிசுத்த பிரசன்னத்தால என்னை வழிநடத்துங்க, நான் எடுக்கிற தீர்மானம் என் பிள்ளைக்கு சரியான தீர்மானமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் அந்த கேள்வியை வைத்து பாருங்கள். அதுதான் கர்த்தரை நாடுவது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த தீர்மானங்கள், ஒரு வீடை வாங்கவோ ஒரு புது ஜாபை அப்ளை செய்யவோ தன் பிள்ளைகளுக்கு எடுத்த தீர்மானங்களில் எத்தனை பேர் கர்த்தர் என் பிள்ளை என்னை நாட மாட்டாரா என்று அவர் கண்ணோக்கி பார்த்த இடத்தில் முழங்காலிட்டு அவர் பிரசன்னத்தில் என் தகப்பனே நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கரங்களை உயர்த்தி கர்த்தரை கனப்படுத்துவோமா? உங்களிடத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி கர்த்தர் காஞ்சிக்கிறார், நான் ஒரு இடம் செய்ய செல்ல வேண்டும், அந்த இடத்தில் நான் இப்படி தீர்மானித்திருக்கிறேன். வாஞ்சை வருவது ஒரு மனிதனுக்கு ஒரு இயல்பானது. Desires in the heart of a man is a trait of mankind. But my dear brothers and sisters in Christ, when every desire comes to your heart, when you take it before God and you say, Lord, should I do this? கர்த்தாவே இதை நான் செய்யணுமா? தகப்பனே இந்த இடத்தில் நான் படியெடுத்து வைக்க போகிறேன், கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். அவரிடத்தில் கேட்காமல் நான் முடிவெடுத்த நாட்கள் உண்டு. அந்த முடிவுகளில் சில முடிவுகள் சரியாய் முடியும், சில முடிவுகள் தவறாய் முடியும். ஆனால் கர்த்தரின் பிரசன்னத்தில் நின்று இதை நான் என்ன செய்ய வேண்டும் தகப்பனே, இதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கும் பொழுது ஒரு நாளும் கர்த்தர் உங்களை தள்ள மாட்டார். உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பதில் வராது, ஆனால் நாட்களிலோ மாதங்களிலோ அந்த பதில் உங்களுக்கு கட்டாயமாக வந்தே ஆகும். இந்த உணர்வை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செய்திருக்கிறவர்கள் அறிவார்கள். Those in church who understand what I am preaching, to be in the presence of God and ask him for his counsel, ask him, Lord, what must I do? And then making a decision, that decision, அந்த தீர்மானங்கள் ஆசீர்வாதத்தின் தீர்மானங்களாய் ஆகுகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நீங்கள் மேனிபுலேட் செய்து, my brothers and sisters in Christ, ஒன்றை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, whatever it is, ஒரு வீடு வாங்குகிறீர்களா, பிள்ளைக்கு பள்ளி, இட் இஸ் இஸ் இட் அபவுட் தி எஜுகேஷன் ஆஃப் யுவர் சில்ட்ரன் ஆர் இஸ் இட் சம்திங் அபவுட் யுவர் பிளேஸ் ஆஃப் வாட் எவர் இட் இஸ், தி பிகினிங் ஆஃப் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதன் ஆரம்பம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பொய்யால் ஆரம்பித்தோம் என்ன, maybe you lied to your manager, or maybe it is based on some falsehood. I don't know how to articulate this, but when you begin something, if that what you begin is based on a lie, is based on dishonor, is based on something false, you can never expect the hand of God to be with you in that. Hallelujah. ஒரு காரியத்தை நீங்க எதை வேணாலும் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள், ஒரு காரியம் வாங்குங்கள், வீடை வாங்குங்கள், ஒரு கல்யாணத்தை செய்து வைத்து பாருங்கள், அந்த ஆரம்பத்தில் எதை வைத்து அதை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களோ அது முக்கிய மிக முக்கியமானதாக இருக்கிறது. பொய்யை வைத்து ஆரம்பித்தீர்கள் என்றால், யாரையோ ஏமாத்தி ஆரம்பித்தீர்கள் என்றால், கர்த்தருக்கு முன்பாக உங்கள் இருதயத்தின் தெளிவில்லாமல் நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த காரியம் வாய்க்காமல் போகும். ஏன் வாய்க்காமல் போகும் தெரியுமா? என் கர்த்தர் நம் கர்த்தர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார், இந்த இடத்தில் உன் கரத்தை வைங்கப்பா என்று கேட்கும் பொழுது, அந்த இடத்தில் பொய்களும் ஃபால்சுகளும் இருக்கும் பொழுது என் நேச கர்த்தர் அந்த இடத்தின் மேல் எப்படி கரத்தை வைக்க முடியும்? ஹல்லேலூயா. அவரிடத்தில் நான் தவறு செய்தேன், என்னை மன்னிங்க தகுப்பனே, ஆனாலும் சித்தமே நடைபெறட்டும், உன் கரம் இதிலே வைங்கய்யா என்று கேட்டு பாருங்கள். அவர் கரத்தை வைப்பார், அந்த காரியம் வாய்க்கும். ஆசீர்வாதங்களுக்கு பின்பாய் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையை நிறைவே தருவதாய் அது உங்கள் வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். இந்த இடத்தில் கர்த்தர் தன்னை நாடுகிற ஜனத்தால் உண்டோ என்று அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறாராம். இதைதான் என் தகப்பன் சங்கீதம் 6:33 பேசின ஒரு வசனம். இந்த வசனத்தை நான் வாசித்தவுடன் நீங்கள் அறிவீர்கள், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். சிறு பிள்ளை கூட இந்த வசனத்தை தெரிந்து வைத்திருப்பார்கள். இந்த வசனம் நாம் ஜபிக்கும் பொழுது திடீர்னு திக்கி விட்டது என்றால், அந்த திக்கின சூழ்நிலை இந்த வசனத்தை பயன்படுத்தி பேடாய் நாம் ஜபிப்பது சிலருக்கு வழக்கமாய் இருக்கிறது. இந்த இடத்தில் எழுதி இருக்கிறது, பட் சீக் ஃபர்ஸ்ட் ஹிஸ் கிங்டம் அண்ட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பீ ஆடட் டு யூ அஸ் வெல். இதை படிக்கும் பொழுது கிறிஸ்தவ பிள்ளைகள் இதை எப்படி படிக்கிறார்கள் என்றால், எனக்கு ஒரு பொருள் தேவை, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், கர்த்தனமை ஆசீர்வதிப்பார் என்பதற்காக இந்த வசனத்தை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த இடத்தில் எனக்கு இது வேண்டும், அதனால் நான் கர்த்தரை நான் நாடினேன் என்றால் கர்த்தரை கொடுப்பார் என்று இந்த வசனத்தின் அர்த்தத்தை நாம் மாற்றிவிட்டிருக்கிறோம். இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், எனக்கு ஒரு பொருள் தேவை என்று நான் கர்த்தரை நாடக்கூடாது, நான் கர்த்தரையின் முழு இருதயத்தோடு நான் நாடும் பொழுது என் தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இட் ஹாஸ் டு பி டர்ன்ட் அரவுண்ட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட் அண்ட் சீக்கிங் காட் இன் திஸ் வெர்ஸ். இந்த வசனத்தில் இயேசப்பா மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் ராஜ்யத்தை நாம் முதலில் நாட வேண்டுமா, இரண்டாவது அவர் நீதியை நாம் நாட வேண்டுமா? ஹல்லேலூயா. கர்த்தரை நாடுவது என்னவென்று நாம் பார்த்தோம். இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் ராஜ்யத்தை நாடுங்கள், என் நீதியை நாடுங்கள் என்று கர்த்தர் தன் இருதயத்தில் ஒரு வாஞ்சியோடு சொல்லுகிறார். என்னை நாடுங்க, என் ராஜ்யத்தை நாடுங்க, என் நீதியை நாடுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு பின்பாய் வருவதெல்லாம் அடிஷனல். அந்த அடிஷ்டனுக்காக நாம் கர்த்தரை நாடக்கூடாது. ஹல்லேலூயா. சிலர் இருப்பார்கள், தன் வாழ்க்கையில் போராட்டங்களும் கஷ்டமும் வரும் பொழுது கர்த்தரை ஓடியவர்கள் சந்திப்பார்கள். சிலர் இருக்கிறார்கள், தன் வாழ்க்கை எல்லாம் நன்றாய் போயிருக்கும் பொழுது கர்த்தரை கருவாப்பிள்ளை போன்று அவர் பயன்படுத்திக் கொள்வார்கள். எப்பொழுது வேண்டுமோ அதை கருவாப்பிள்ளையை போடுவார்கள், அதோட வேலை முடிந்தது என்றால் ஓரமாய் ஒதுக்கி விடுவார்கள். நான் இதை உதாரணமாய் சொல்லுவதற்கு அர்த்தம் ஏனென்றால், இது உங்கள் இருதயத்தை தொடும். ஒரு கருவாப்பிளை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், அதோட தேவைக்காக அதை பயன்படுத்தி பின்பாய் தள்ளிவிடுகிறோம். கர்த்தரை ஒரு கிறிஸ்துவன் எப்பொழுதும் இப்படிப்பட்ட உறவுக்குள் வைத்திருக்கவே கூடாது. புரிந்துவரல் கரத்தை உயர்த்தி காண்பீங்க. ஹல்லேலூயா. ஆஸ்திரேலியாவுக்கு இமிகிரேட் ஆகிய போக வேண்டும் என்றால் ஒரு ரூல் பேஸ்ட் சிஸ்டம் உண்டு. உங்கள் வயது எப்படியான வயதோ, பூஜ்யத்திலிருந்து 30 வரைக்கும் உங்களுக்கு பாயிண்டை கொடுப்பார்கள். எனக்கு 53 வரை வயதாகிவிட்டது, நான் ஆஸ்திரேலியாவுக்கு அப்ளை செய்தேன் என்றால் எனக்கு 0 பாயிண்ட் கொடுப்பார்கள், ஏன்னா நான் வயசாகிவிட்டேன். உங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரிந்திருந்தால், நீங்கள் எப்படியும் ஆங்கிலம் பேசுகிறீர்களோ, 0-20 மார்க்ஸை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதே போல ஓவர்சீஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு மதிப்பு. ஆஸ்திரேலியாவுக்குள்ளே நீங்க ஒர்க் செய்திருந்தீங்களா அதுக்கு ஒரு மதிப்பெண்கள். நீங்கள் எப்படி படித்திருக்கிறீர்களோ அதை குறித்து ஒரு மதிப்பெண்கள். அதெல்லாம் இல்லாமல் போனஸ் பாயிண்ட் மதிப்பெண்கள் இருக்கிறது. என்ன போனஸ் பாயிண்டா, நான் திருமணம் செய்து கொள்ள போகிற என்னுடைய பார்ட்னர் இல்லை என்னோட கணவர், என்னுடைய கணவர் ஆங்கிலத்தில் பேசக்கூடும் என்றால் அதற்கு ஒரு போனஸ் பாயிண்ட் என்று. திருமணத்திற்காக ஒரு கணவனோ மனைவியை அட்வைஸ் செய்யும் பொழுது இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்ட் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை நான் கல்யாணம் செய்து நான் ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டும் என்று நாம் பல திட்டங்களை நான் போடுகிறோம். அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால், அந்த மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்றால், அந்த மதிப்பெண்ணை எப்படி பெற வேண்டும் என்று நம் மக்களிடத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் தெள்ளம் தெளிவாய் சொல்லுவார்கள். அந்த ரூல் புக்கை பேக்ல இருந்து ஃபார்வர்ட் இருக்கும் ரிவர்ஸும் படித்து காண்பிப்பார்கள். ஹல்லேலூயா, நான் சொல்வது சாத்தியம் தானே, நான் சொல்வது தவறல்ல தானே, இந்த இடத்திற்கே நான் போக வேண்டும், அதில் உள்ள எல்லா விஷயங்களும் நான் காரி தான் என்ன சொல்லுவாங்க, கரைச்சு குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று. அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டா? ஆஸ்திரேலியா எப்படி ஒரு நாடு இருக்கிறதோ அந்த நாட்டுக்குள்ளே போக வேண்டும் என்றால் எத்தனை பாயிண்ட் சம்பாதிக்க வேண்டுமோ அதை சம்பாதிப்பதற்கு நாம் செய்கிற எல்லா காரியங்களும் எப்படி நாம் அட்டென்ஷன் செய்து இங்க கொடுக்கிறோம், அங்க வருகிறோம், இந்த போட்டோ கொடுக்கிறோம், அந்த அப்ளிகேஷனை கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோமோ இந்த இடத்தில் கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறாராம். இந்த இடத்தில் ஒரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருக்கிறார், ஆனால் அதை எல்லாரும் உணரவில்லை. Hallelujah. I will say this again. There is a king and the king has a kingdom, but not many people actually understand this. Hallelujah. That is why the Lord looks at his people. தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் முதலில் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று. ஏனால் தேடாதவர்கள் இருந்தது நிமித்தம் அவர் சொல்லுகிறார், ஐயா நான் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன், ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அந்த சிங்காசனத்தின் மேல் நான் ராஜாவாய் நான் உட்கார்ந்திருக்கிறேன், இந்த ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு அர்த்தம் என்ன? புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். அவர் ராஜாவாய் இருக்கிறார், அவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். இந்த இடத்தில் அவர் ராஜ்யத்தில் நாம் சிட்டிசன்ஷிப்பை நாட வேண்டும். எப்படி ஆஸ்திரேலியா போக வேண்டும் என்று பாயிண்ட்ஸை நாடுகிறோமோ அவர் ராஜ்யத்தை நாம் நாட வேண்டும், அவரை நம் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேசம் போக வேண்டும் என்றால் அந்த தேசத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்செப்ட் செய்ய வேண்டும். இந்த இடத்தில் அதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். மத்தேய புத்தகத்தில் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லும் பொழுது 6:33 என்னுடைய ராஜ்யத்தை நாடுங்கள் என்று சொல்வதற்கு அதுதான் அர்த்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிலிப்பியர் புத்தகம் 2:10-11 சொல்லுகிறது, That the name of Jesus every knee should bow in heaven and on earth every tongue should confess that he is Jesus our Lord. Hallelujah. என்ன சொல்லுகிறது? That at the name of Jesus every knee shall bow. எல்லா முழங்காலும் முடங்கும். In heaven and on earth. வானத்திலும் உலகத்திலும் பூமியின் கீழே இருக்கிறதிலும். My brothers and sisters in Christ, verse 11 says, every tongue will confess that Jesus Christ is Lord. இது இந்த வசனம் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு புத்தியின் வெளிப்பாட்டாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்ல. ஐயா இப்படி ஒண்ணு இருக்கு, இதை நாம் படித்தா கேட்டோம் என்றால் நல்லா இருக்கிறது என்பது இல்ல. இது சத்தியம். ஐயா ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாள் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த இடத்தில் எல்லா நாவுகளும் உரைக்குமா, கர்த்தரே தெய்வம் என்று, எல்லா முழங்காலும் முழங்கால் படியுமா, இவர்தான் தெய்வம் என்று. அவர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அந்த சிங்காசனத்தில் அவர் அரசாய் உட்கார்ந்திருக்கிறார், அந்த இடத்தில் அவர் ராஜ்யத்தை நாட வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறார். புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், இந்த வருடத்தில் எத்தனை பேர் எத்தனை முறை உங்கள் முழங்காலில் கர்த்தரை சந்தித்தீர்கள்? I will ask the question once again. 6 months have gone by. Half of the year has gone by. பாதி வருடம் முடிந்து போகிவிட்டது. In those 6 months, my dear brothers and sisters in Christ, I don't want you to put your hand up, but how many of you met the Lord முழங்கால் இற்று கர்த்தரை எத்தனை பேர் எத்தனை முறை சந்தித்தீர்கள்? Hallelujah. I'm asking a very important question. The Bible says there will come a day when every knee will bow before the Almighty God. We call ourselves Christians. நம்மை கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கிறோம். எத்தனை பேர் ஐயா சபையில் கர்த்தரின் பிரசன்னத்திற்கு முன்பாய் முழங்காலிட்டீர்கள்? இந்த வருடம் ஒருவேளை சிலர் சொல்லலாம், நான் எவ்ரிடே நான் முழங்கால் இடுகிறேன் பாஸ்டர் என்று. மிகவும் சந்தோஷம் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். But if there are some in church today who very rarely went down on your knees in the presence of God, then God is speaking to you today. கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு உள்ள கனம் எங்கே ஐயா? நீ என்னிடத்தில் எத்தனையோ you ask me many things, நான் அதை ஆசீர்வதித்து உனக்கு நான் அதை தந்தேன். எனக்குரிய கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். ஒருவேளை இன்றைக்கு சபையில் முழங்கால் இடாமல் கர்த்தரை சந்திக்காமல் இருந்தீர்கள் என்றால் உங்களிடத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். யூ கேன் ப்ரே. யூ கேன் ப்ரே வென் யூ ஆர் ஆன் எ பெட். யூ கேன் ப்ரே வென் யூ ஆர் டிரைவிங் யுவர் கார். யூ கேன் ப்ரே வென் யூ ஆர் வாட்டரிங் தி கார்டன். பட் தேர் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் ப்ரேயர் தட் கேன் பி ப்ரேட் ஆன் யுவர் நீஸ். உங்களுடைய முழங்காலில் கர்த்தரிடத்தில் ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம் உண்டையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் செய்திருக்கிறீர்கள்? ஆரம்பத்தில் முழங்கால் வலிக்கிறதை போல இருக்கும். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் வரும், ஒரு மணி நேரம் கடந்து போகும், உங்கள் கால்களின் வலியே உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். முழங்கால் இட்டு கர்த்தரை சந்தித்தவர்கள் ஒரு நாளும் வீணாய் போனவர்கள் அல்ல. முழங்கால் இட்டு கர்த்தரை சந்தித்தவர்கள் எத்தனையோ காரியத்தை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். நீங்கள் முழங்கால் இட்டு கர்த்தரை சந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை வந்து சந்திக்கும். கர்த்தரை சந்திக்கும் பொழுது கனத்தோடு முழங்கால் இட்டு, என் தகப்பனே உம்மை நான் சந்திக்க வந்திருக்கிறேன், நீர் எனக்கு கொடுக்க வல்லவர் என்று நான் நம்பியிருக்கிறேன், உம் ராஜ்யத்திற்குள்ளாய் உம் ராஜ்யத்தை நான் நாடுகிறேன் என்று முழங்காலிட்டு கர்த்தரை சந்தித்து பாருங்கள். அந்த சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பு? இட் இஸ் incomparable with any other meeting you would have in your whole life. Hallelujah. I speak out of experience, my brothers and sisters in Christ. When you meet the Lord on your knees, if you add fasting to that, adoda upavasam irundhu mulangalittu kattaran prashnathil poi paarungal, thadaippattadalla udaindhu pogum, edellam neeki ningalukku ettada irundhado adellam ungalukku ettapadum. உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட ஆரம்பிப்பார். அவருடைய வல்லமையை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அவர் வார்த்தையை சந்திக்கும் பொழுது அவர் வார்த்தையின் வழியாய் உங்களிடத்தில் பேசுவார், உங்கள் இருதயத்தை மாற்றுவார். நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதே போல இல்லாமல் புதிய மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் என்னெல்லாம் எண்ணி இருந்தீர்களோ அதெல்லாம் வீணென்று உங்கள் மனதில் ஒரு தெளிவு வரும். இதெல்லாம் நடைபெறுவது கர்த்தரின் பிரசன்னத்தில் முழங்கால் இட்டு அவரை சந்திப்பதில் வருகிறது. ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்போம். தகப்பனே, கர்த்தர் பேசுகிறார். அவர் ராஜ்யத்தை நாடு என்று சொல்லும் பொழுது ஒரு ராஜாவை சந்திக்க வேண்டும் என்றால் இங்கிலீஷ் பவ் என்று சொல்வார்கள். அந்த காலங்களில் ராஜா வரும் பொழுது யாரெல்லாம் அந்த பவ்வை கொடுக்கவில்லையோ அவர்களோட தலையெல்லாம் வெட்டப்படும். அவர்களில் they will take them to the Tower of London and they will be their heads will be chopped off. ஒரு ராஜாக்கு கனம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் பிபிசி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த தேசத்தின் ராஜா வரும் பொழுது எல்லாரும் அந்த பவுவை கொடுப்பார்கள். ராஜாவுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். நீங்கள் தான் ராஜா, நீங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், உங்கள் அரசின் கீழ் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்கள் நீதியின் மத்தியில் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று அந்த அரசருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும் ஐயா. அந்த கனத்தை கொடுக்காமல் நான் காலை தூக்கி போட்டு உட்கார்ந்து சபைக்குள் வரும் பொழுது நான் சபையில் இருக்கிற செவர்கள் எல்லாம் நான் பார்த்து நான் சபைக்குள் வந்தேன் என்றால், நான் சபைக்குள் வந்து நான் சர்வீஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பாய் இந்த வாரம் என்ன நடந்தது, உங்க வீரில் என்ன நீங்க கருவாட்டு குழம்பு வைத்தீர்களா என்று பேசுவதற்கு முன்பாய் உள்ள வரும் பொழுது என் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நான் வந்திருக்கிறேன், இந்த கதவுகள் மத்தியுக்குள்ளாய் நீங்கள் வரும் பொழுது, இந்த நாற்காலியின் மேல் உட்காரும் பொழுது யார் பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு அறிவு வரும். அப்பொழுது உங்கள் வாயில் வீணான பேச்சுகள் இருக்காது. நீங்கள் சிரித்துக் கொண்டு நீங்கள் பேச மாட்டீர்கள். உங்கள் கண்களை மூடி நீங்கள் கர்த்தருக்கு உள்ள கூடிய கனத்தை கொடுப்பீர்கள். 100 ஆண்டுக்கு மேலாய் இந்த சபையில் தெய்வ ஜனம் கர்த்தரை வர்ஷிப் செய்த ஒரு இடமையா இது? இது வெறும் ஒரு ரூம் அல்ல, இது தெய்வ ஆலயமாய் இருக்கிறது. இந்த இடத்திற்குள் வரும் பொழுது யாரை சந்திக்க வந்திருக்கிறோம் என்று நமக்கு உணர்வு வர வேண்டும். Hallelujah. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பிப்பீர்கள். I am not angry with anyone. I am telling you the truth. I am declaring with you the truth. I am willing to put up with you, my brothers and sisters in Christ. When you come here and you have a casual conversation, I am okay with it. I am okay with it. But equally, I must tell you the truth of what God expects from you. When you come into the church, when your heart is prepared, உங்கள் இருதயம் தயாராயிருக்கும் பொழுதே நான் கர்த்தரை சந்திக்க வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் அவர் செய்ததெல்லாம் நினைவு கூர்ந்து நான் அவரை துதிக்க வந்திருக்கிறேன். அவர் வார்த்தையிலிருந்து என்னிடம் பேசும் என்று நான் வந்திருக்கிறேன் என்று அந்த உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பிரிப்பேர் செய்து உள்ளே வந்திருந்தீர்கள் என்றால், சில கிறிஸ்தவர்களை என் வாழ்க்கையை நான் சந்தித்திருக்கிறேன். என் வாழ்க்கையை கிறிஸ்தவத்திற்குள்ளாய் இழுத்துவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து நான் இழுக்கப்பட்டேன். அதற்குள்ளாய் அவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் என்னிடத்தில் என்ன பேச போகிறார் என்று நான் I'm going to church because I want God to speak to me. என்னிடத்தில் கர்த்தர் பேச வேண்டும், நான் சபைக்கு போறேன். It doesn't mean the pastor is great. It doesn't mean that I can stand here and orate greatly. They will have a thirst in their heart. What will God speak to me today? How will God change my heart today? என் இருதயத்தில் கர்த்தர் எப்படி அந்த வாஞ்சையோட சபைக்குள்ளாய் போய் உட்கார்ந்து பாருங்க ஐயா. அந்த நாள் உங்களை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. உங்கள் தலை உச்சம் தலையிலிருந்து அடி பாதம் வரை அவருடைய வல்லமையை நீங்கள் உணர்வீர்கள். I don't have to encourage you. I don't have to say speak in tongues. I don't have to say அவரை அந்நிய பாஷையில் பேசி துதிங்க என்று. நான் உங்களை ஆர்டிபிஷியலாய் நான் அதை உங்களுக்கு செய்ய வேண்டாம். உங்கள் வாயிலிருந்து தானாய் அது வெளியே வரும். ஏனெனில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நாடுவது அதுவும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்று பாடுவதற்கு முன்பாய் நான் படுகிற பாடை நீங்கள் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு பாட தெரியாது. Singing is not my forte. But every time I come here, I prepare and I come. Not only to sing well and to play the instrument as much as possible, but I also prepare my heart to say, Lord, கர்த்தாவே உங்கள் பிரசன்னத்தில் நிற்க போறேன் சுவாமி. என் கரத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிற வேலையோ மிகவும் முக்கியமானதா இருக்கிறது சுவாமி. என்னை தயார்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க சப்பா என்று ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லி நான் வந்து நான் இருக்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு. Many of you come like that. I'm not saying you all don't come. But when it all comes together, when the planets are such line up, oh, the power of God falls upon the church. The power of God falls upon the people in the church. The power of God speaks to the people in the church. Lives are transformed. Healings takes place. Miracles takes place. Oh, it's an awesome place to be, my brothers and sisters in Christ. புரிந்தவர்கள் கரத்தை உயர்த்தி காண்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என் ராஜ்யத்தை நீங்கள் நாடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை மட்டுமில்லை, மார்க் 4:20 வசனம் சொல்லுது, others like seed sowed on good soil, hear the word accepted and produce a crop, some 30, some 60, some 100 times. You know what this verse means? What I've just been explaining it to you. When your heart is fertile, when your heart is prepared to meet Jesus, உங்கள் இருதயம் நீங்கள் சரி செய்து, நான் கர்த்தரை சந்திக்க நான் சபைக்கு போகிறேன். சபை முடிந்தவுடன் நான் ஃபெலோஷிப்புக்கு மட்டும் நான் போகவில்லை. ஃபெலோஷிப் முடிந்த போது ஃபேமஸ் வடையை கொடுப்பார்களே, அந்த வடையை சாப்பிட நான் போகவில்லை. ஃபெலோஷிப் முடிந்ததுடன் ஸ்பெஷலான ஒரு கேக்கை கொடுப்பார்களே, அந்த கேக்கை சாப்பிட நான் போகவில்லை. அதெல்லாம் அடிஷ்னல் ஐயா. நான் என் தேவனை சந்திக்க போகிறேன் என்று சொல்லி வாருங்கள். ஒருவரும் சபைக்கு லேட்டாய் வர மாட்டீர்கள். ஹல்லேலூயா. Yes, I'm going to touch upon the point. One, it is an insult to me when you come late. Because there's so much of preparation that goes on. To start the service every Sunday at 3:30, there is so much of preparation that goes on. It is not an ordinary thing. You walk in the door, you pull a full cables together and you start. When you come late, one, you insult me as your pastor. Number one, you insult God. Because who are you coming to me? யாரையா சந்திக்க வந்திருக்கிறீங்க? You go to a church, my brother and sister in Christ. When you go into the church, there will be a set of people who will make it their point to be on church on time. You know why? Because they know who they are going to meet. யாரை சந்திக்க போகிறார்கள் என்று அவர்களுக்கு அது தெரியும். அது நமக்கு தெரியாமல் இருப்பவர்களுக்கு தான் நான் லேட்டாக வருகிறேன். I'm so sorry that I'm being harsh to you. But once again, I declare to you the truth of God. Honor the Lord in the smallest possible way. சிறிய காரியத்திலிருந்தும் பெரிய காரியமரை கர்த்தரை கனப்படுத்துங்க ஐயா. உங்க வாழ்க்கையில அவரை கனப்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கையா இருக்காது, ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள், நான் மாத்திரம் எனக்காக இது என்று உங்களுக்கு எண்ணுகிற எண்ணம் வரை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதிக்கப்படுவார்கள். நீங்க யாரையெல்லாம் கவலைப்பட்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. அதை தான் மத்திய புத்தகம் ஆறாவது அதிகாரத்தை கர்த்தர் சொல்கிறார், என் ராஜ்யத்தை நாடுங்கள் என்று. ஹல்லேலூயா. My brothers and sisters in Christ, as I finish finally, this is what I want to conclude by telling you. We started with the book of Psalms. Sangeetham 6th adhigaarathilirundhu aarambithom. Adil Daavidu Kathrai paartha avan ketkiraan, ayya marana kuniyilirundha andha kathave ummai thudikka mudiyum, paadalathilirundhum thudigalai paada mudiyum endru andha manidhan Kathraiyidam ketkiraan. Naan sonnen andha sangeethathil adhudhaan mukkiyamaana vasanam endru. Yeninil avan irundha appadipatta thallappatta soolnilaiyum avan Kathrai naadugira oru manidhanaa irundhaan. Kathrai naaduvathu என்னவென்று உங்களுக்கு நான் விளக்கி காண்பித்தேன். நாள்தோறும் கர்த்தர் தன் கண்களை ஏறெடுத்து நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஐயோ, என் பிள்ளை என்னை தேட மாட்டாரா, என்னுடைய அறிவுரையை கேட்க மாட்டாரா என்று அவர் மனம் நம்மை ஏங்கிக் கொண்டு நம்ம அவரை தேடுவோம் என்று அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் அவர் சொன்னார், என்னை நாடுங்கள் ஐயா, என் ராஜ்யத்தை நாடுங்கள், என் ராஜ்யத்தை முதலில் நாடுங்கள், பின்பாய் இவை எல்லாம் உங்களுக்கு தரப்படும் என்று அதை சொல்லுகிறார். My brothers and sisters in Christ, how can you seek him if you don't desire him? எனக்கு ஏசப்பா வேணும் என்று ஒரு எண்ணம் வர வேண்டும் ஐயா. அந்த எண்ணம் வரவில்லை என்றால் அவரை எப்படி நாட முடியும்? எப்பொழுதுமே அவர் கர்ப்பப்பிள்ளையை போலதான் இருப்பார். நம் மனதிற்கு அந்த எண்ணம் வர வேண்டும், ஏசப்பா நான் நாட வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் வர வேண்டும். அவரை தெரியாவிட்டால் அவரை நீங்கள் எப்படி நாடுவீர்கள்? அவர் எப்படி அறிவது ஐயா? அவருடைய வார்த்தையில் தான் அவரை அறிய முடியும். The way to know the character of the God who you trust, who you put your faith upon, the only perfect way to know who he is, avar yaar endru neengal ari vendum endral avar vaathiyil thaan avare sandhikka mudiyum. Hallelujah. Mulangalum ungal jabathil thaan avare sandhikka mudiyum ayya. Avarude vaathiyil thaan avar yaar endru neengal kekka mudiyum. Hallelujah. If you are making sense, put your hands up, my brothers and sisters in Christ. If you do not go to meet him, avare sandhikka pogavillai endral avare ungalal eppadi ariya mudiyum, avare eppadi naada mudiyum? Anudhoorum avare jabathil ஜபம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு இட் இஸ் த கிரவுன் ஆஃப் அ டே. This is how I will describe it. I will describe prayer in a man's life as the crown of the day. ஒரு நாளில் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் என்றால் அது ஜபம். It is prayer. There is nothing else more important than your prayer. Your 7:30 meetings are not important. Your child going to the school on time is not important. When you compare it with God, meeting God in prayer is so important. How can you seek him if you do not honor him? அவரை கனப்படுத்தவில்லை என்றால் அவரை எப்படி நாட முடியும்? அவரை கனப்படுத்த வேண்டும் என்றால் அதற்குரிய காரியங்கள் உண்டல்லையா? How can you seek him if you do not obey him? நான் 5 கேள்விகளை கேட்டேன். அவரை வாஞ்சிக்க வேண்டும், அவர் யார் என்று அறிய வேண்டும், அவரை அனுதினமும் சந்திக்க வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், அவருடைய கட்டளைக்கு கீழ் நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஐயா. இவையெல்லாம் இல்லாமல் கர்த்தரை நம்மால் நாட முடியாது. ஒன்றை செய்து ஒன்றை செய்ய விட்டேன் என்றால் அவரை நாட முடியாது. இந்த செய்தியை புரிந்தவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி, தகப்பனே உங்க வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்பவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கும். இதில் வெக்கம் இல்லை ஐயா. கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் முதல் படி ஐயா. வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கை முறைகள் மாறுகிறது. இன்றைக்கு நீங்கள் எதை எடுத்தீர்களோ, எதை எடுத்து போனீர்களோ, கர்த்தரை நாட கற்றுக்கொள்ளுங்கள். Make sure you seek the Lord. Make sure you seek the Lord. There should not be a single day in your life when you don't seek the Lord in prayer, meeting his word. There should not be a single வாழ்க்கையில் ஒரு திட்டமும் தீர்மானம் இருக்கக்கூடாது ஐயா. கர்த்தர் இன்றி எதுவும் இருக்க முடியாது ஐயா. It should never begin. It should all be centered and begin on Jesus. Hallelujah. God has spoken to some of you today. His eyes are looking upon you. அவர் கண்களை உங்களை நோக்கி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. என் மகன் என்னை நாட மாட்டாளா, என் மகள் என்னை நாட மாட்டாளா என்று. ஓ என்னுடைய ஆலோசனை கேட்க மாட்டாளா என்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பொக்கிஷ பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் பிரசன்னத்தின் பையன், ஏசப்பா உண்மை நாட வந்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க, அவர் பிரசன்னத்தை நீங்கள் சந்திப்பீர்கள்.